இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-3-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான வானொலி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வெந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 1446, சாலிஸ்வரி பார்க், மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா. நீங்கள் எங்களது ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org என்று டைப் செய்து அதில் தமிழ் மொழியை தேர்வு செய்யவும். தேர்வு செய்து எங்கள் பழைய ஒலிபரப்புகளை கேட்டு மகிழலாம். அதே போல ஸ்மார்ட் போனில் வாய்ஸ் ஆஃப் ஹோப் என்ற மொபைல் ஆப்பை டைப் செய்து டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் கேட்டு மகிழலாம். பிளே ஸ்டோரில் AWR 360 என்ற மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து மொழிகளிலும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் கேட்டு மகிழலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். ஏதாவது சாட்சி இருந்தால் எங்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை கேட்க நாங்கள் அவளோடு காத்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், ஜெப விண்ணப்பங்கள் இருந்தாலும் மறவாமல் எங்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் அவளோடு காத்திருக்கின்றோம். நேர்களே, ஒரு சிறு ஜெபத்தோடு தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த தருணத்தில் கூட உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக அவளோடு காத்திருக்கக்கூடிய அனைவரையும் உடைய கரத்துல சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமேன். நேர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, இது இறுதி போட்டி, இட்ஸ் அ ஃபைனல் மேட்ச். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு நாள் கடைசி நாளாக அமைகின்றது. அந்த நாள் அவருடைய வாழ்க்கையின் கடைசி நாளாக அமைவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று நாம் ஒருவேளை கேட்போம் என்றால், அது ஒரு போட்டி போன்றுதான் என்று வேதம் சொல்கின்றது. அது ஒரு விளையாட்டு காலத்தை போல் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒருவேளை இது உங்களுடைய இறுதி போட்டியாக இருக்கும் என்றால், நீங்கள் என்ன செய்வீர்கள், என்ன செய்ய வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. எல்லா விளையாட்டு துறைகளிலும் இறுதி போட்டி என்று ஒன்று உண்டு. அந்த இறுதி போட்டிற்காக இரு தரப்பினர்கள் அதிகமாக பயிற்சி செய்து முயற்சி செய்து வெற்றி பெற பாடுபடுவார்கள். இருப்பினும் ஏதோ ஒரு அணி மாத்திரமே அதில் வெற்றி பெறும் என்று பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை கூட அது ஒரு போட்டியை போலதான் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அது ஒரு விளையாட்டு களத்தை போலத்தான் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. 1 கொரிந்தியர் 9:24 நாம் வாசிக்கும் பொழுது பவுல் இவ்வனமாக சொல்கின்றார், பந்தய சாலையில் ஓடுகின்றவர்கள் எல்லாம் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகின்ற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கின்றோம். இங்கே பவுல் அடிகளார் தம்முடைய வாழ்க்கையை அவர் எதோடு ஒப்பிடுகின்றார் என்று நாம் பார்க்கும் பொழுது, பந்தய சாலையில் ஓடுகின்றவர்கள் ஓடுவார்கள் என்று அந்த ஓட்டத்தை குறித்து அவர் அங்கே ஒப்பிடக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நம்முடைய வாழ்க்கை ஒரு விளையாட்டிற்கு அவர் ஒப்பிட்டு பேசக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த விளையாட்டு காலத்தில் ஒரு மனிதன் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த மனிதன் பந்தய சாலையில் ஓடுகின்றவனைப் போல அதை காட்டிலும் அதிவேகமாக ஓட வேண்டும் என்று போல் சொல்கின்றார். இவ்வினமாக ஓட வேண்டும் என்றால் தேவனை நோக்கி அவன் ஓட வேண்டும் என்று பவுல் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் இது நம்முடைய பந்தய சாலை என்றால், இது நம்முடைய ஓட்டத்தின் களம் என்றால், நாம் எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம், அல்லது நமக்கு இது எத்தனாவது போட்டி என்று ஒருவேளை கேட்பீர்கள் என்றால், தானியேல் 2 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய பொற் சிலையை அங்கே தானியேலுக்கு தேவன் வெளிப்படுத்தக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நேபுகாத் நேசாருக்கு அங்க தரிசனத்தின் மூலியமாக சொல்கின்றார். ஆனால் நேபுகாத் நேசரால் அந்த சொப்பனத்துக்கான விளக்கத்தையும் சொப்பனத்தையும் அவருக்கு தெரியவில்லை, மறந்து போய் விடுகின்றார். தானியேலுக்கு தேவன் மறுபடியும் வெளிப்படுத்தி தானியேல் அதை அந்த ராஜாவுக்கு எடுத்து சொல்கின்றார். இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தின் கடைசி நொடிகளில் நாம் இருக்கின்றோம் என்பதை மிக மிக முக்கியமாக தெளிவாக நமக்கு இந்த அதிகாரம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். தானியேல் 2 அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தின் ஒரு ராஜ்யத்துக்கு அடுத்து எடுத்த எந்த ராஜ்யம் வரும் என்பதை சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். பாபிலோன் அரசாட்சிக்கு பிறகு மேதிய பரிசு அரசாட்சி வரும். மேதிய பரிசு அரசாட்சிக்கு பிறகு கிரேக்கம் வரும். கிரேக்கத்திற்கு பிறகு ரோம அரசாட்சி வரும் என்ற அந்த ராஜ்யங்களை குறித்து தானியேல் 2 அதிகாரத்திலே தேவன் மிக தெளிவாக நடைபெறக்கூடிய வரலாற்று சுவடுகளை எழுதி வைத்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அப்படி என்றால் நாம் எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது பாதமும் களிமண்ணும் என்று இங்க தானியேல் 2 அதிகாரத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். 34 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. நாம் எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் என்று நாம் பார்க்கும் பொழுது தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் பிரகாரமாக நாம் பார்க்கும் பொழுது களிமண் காலும் களிமண் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்ற அந்த கால் களிமண்ணாலும் உருவாக்கப்பட்டு இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் அந்த கடைசி பகுதியிலே நாம் இருக்கின்றோம், நாம் இருக்கின்றோம். 44 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே மறுபடியும் தேவன் தானியேலுக்கு அந்த தரிசனத்தை எடுத்து விளக்குகின்றார். இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானே என்றென்றைக்கும் நிற்கும். அப்படி என்றால் இங்கே சொல்லப்பட்ட எல்லா ராஜ்யங்களும் ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வரும். அது எப்பொழுது என்று பார்க்கும் பொழுது அழியாத ஒரு ராஜ்யம் வரும். அதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம். அப்படி என்றால் இந்த உலகத்தின் இறுதி நாட்களில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கைக்கான போட்டி இதுவே இறுதி போட்டியாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே இதுதான் நம்முடைய கடைசி போட்டியாக இருக்கின்றது. இது உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி போட்டி என்றால் நீங்கள் எவ்வாறு விளையாட வேண்டும், இது உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் என்றால் நீங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது. ரோமர் 12:21 நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இங்கே வேதம் சொல்கின்றது இந்த உலகத்தை நாம் எவ்வாறு ஜெயிக்க வேண்டும், இந்த போட்டியில் நாம் எவ்வாறு ஜெயிக்க வேண்டும் என்றால் தீமையினால் நம்மால் ஜெயிக்க முடியாது, ஆனால் நன்மையினால் மாத்திரமே ஜெயிக்க முடியும். அப்படி என்றால் நன்மை செய்ய வேண்டும், நற்கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் ரோமர் 12:21 சொல்கின்ற வண்ணமாக இந்த உலகத்தில் 2 விதமான காரியங்கள் இருக்கின்றது. ஒன்று தீமை, ஒன்று நன்மை. ஒன்று தீமையை பின்பற்றுகின்றவர்கள், இன்னொன்று நன்மையை பின்பற்றுகின்றவர்கள். ஒரு புறம் சாத்தான், இன்னொரு புறம் தேவன், நம்மை சிருஷ்டித்த கர்த்தாதி கர்த்தா என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த உலகத்தில் இரு தரப்பினர்கள் இருக்கிறார்கள், இரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், இரு விதமான காரியங்கள் இருக்கிறது. நாம் எதை தேர்வு செய்ய வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது. எபேசியர் 6:11-13 நாம் வாசிக்கும் பொழுது இங்கே சொல்கின்றது, கடைசி நாட்களில் உங்களுக்கு ஒரு பெரிய மகா யுத்தம் உண்டு, நீங்கள் யாரோடு கூட போரிட வேண்டும் என்றால் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபலிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்படி என்றால் நமக்கு இருக்கக்கூடிய இந்த போட்டியானது எப்படியப்பட்ட போட்டி என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கக்கூடிய போட்டி அல்ல, திரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபலிகளோடு வான மண்ணில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போட்டி இருக்கின்றது, நமக்கு போராட்டம் இருக்கின்றது என்று வேதம் சொல்கின்றது. அப்படி என்றால் சாத்தானோடு நாம் எதிர்த்து நின்று ஜெயிக்க வேண்டும். இந்த ஓட்ட பந்தயத்தில், வாழ்க்கை எனும் இந்த ஓட்டத்தில் நாம் சாத்தானை மேற்கொண்டு ஜெயிக்க வேண்டியதாக இருக்கின்றது என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் அவனை எவ்வாறு ஜெயிக்கலாம் என்று பார்க்கும் பொழுது வேதம் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, நீங்கள் அவனை எதிர்த்து நிற்கும்படி திராணி உரலாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். சர்வாயுத வர்க்கம் என்றால் விசுவாசம் என்ற பல காரியங்கள் அங்கே எபேசியர் 6 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. விசுவாசத்தினால் மேற்கொள்ள வேண்டும், ஜபத்தினால் மேற்கொள்ள வேண்டும், வேத வாசிப்பினால் மேற்கொள்ள வேண்டும், தேவனுடைய ரட்சிப்பினால் மேற்கொள்ள வேண்டும் என்று பல காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அப்படி என்றால் இதை சாத்தானை நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? முதல் காரியம், இந்த போட்டியில் நம்முடைய தலைவர் யார் என்பதை நாம் தேர்வு செய்ய வேண்டும். மிக மிக முக்கியமானது. இரு அணிகள் விளையாடுகின்றது என்றால் கட்டாயமாக அந்த இரு அணிகளுக்கு ஒரு தலைவன் என்று ஒருவன் இருப்பான், கேப்டன் என்று ஒருவன் இருப்பான். அந்த தலைவன் தான் அந்த இரு அணிகளை சரியாக வழிநடத்தக்கூடியவனாக இருப்பான். இப்பொழுது இந்த உலகத்தில் நமக்கு ஒரு போட்டி இருக்கின்றது என்றால் நாம் சரியாய் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய தலைவன் யார், நம்முடைய தலைவன் யார் என்பதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 7:24 ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறோன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இங்கே வேதம் சொல்கின்றது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கண்மலை. அவர் சொல்கின்றார், நான் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களே கண்மலையின் மேல் வீடை கட்டுகின்றவர்கள். நான் சொன்ன வார்த்தையை கேட்காமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மணல் மேல் வீடை கட்டுகின்றவர்கள். மணல் மேல் வீடு கட்டினால் என்னவாகும்? பெரும் வெள்ளம் வரும் பொழுது, காற்று புயல் அடிக்கும் பொழுது அது கவிழ்ந்து போய்விடும். அதுவே கண்மலையின் மேல் வீடு கட்டப்பட்டு இருக்கும் என்றால் எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் எவ்வளோ பெரிய காற்று அடித்தாலும் அது கீழே விழாது. ஏனென்றால் அதனுடைய அஸ்திவாரம் கண்மலையின் மேல் இருக்கின்றது. ஆகையால் இங்கே அந்த கண்மலை என்று சொல்லப்படும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களையும் இங்கே குறிக்கத்தக்கதாக இருக்கின்றது. அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த ஓட்டப்பந்தயத்தின் நமக்கு தலைவராக இருக்க முடியும். அவரையும் அவருடைய வார்த்தைகளையும் நாம் கைப்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அது நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது அநேக காரியங்கள் நம்மால் செய்ய முடியும். யோவான் 1:12-13 நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாவது பிறமாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்கின்றது. அவரை நம்முடைய கேப்டனாக, அவரை நம்முடைய கதாநாயகனாக, அவரை நம்முடைய தலைவராக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்கின்றது. அது மாத்திரமல்ல, நம்மால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், நம்மால் இந்த போட்டியை மேற்கொள்ள முடியும், நம்மால் சாத்தானை வீழ்த்த முடியும் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் முதலாவது காரியம் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த போட்டியிலே நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய கேப்டனாக, நம்முடைய தலைவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிவு செய்ய வேண்டும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய வாழ்க்கையின் தலைவராக நீ தேர்வு செய்வாயானால் உன் வாழ்க்கை சரியாய் செல்லும். இரண்டாவது யோவான் 15:5-6 வாசிக்கும் பொழுது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. மிக முக்கியமான ஒரு வேத வசனம். இன்று அநேகர்களுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியும். இயேசு கிறிஸ்துவை அநேகர்கள் விசுவாசிக்கின்றார்கள், நம்புகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அது உண்மைதான், அதில் எந்த விதமான மறுப்பும் இல்லை, நல்ல ஒரு காரியம்தான். ஆனால் நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் எனிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இங்கே கர்த்தாதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும், நான் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும், உங்களில் என்னுடைய வார்த்தைகள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் இருவரும் ஒன்றாக இணைந்து வேலை செய்ய வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய தலைவனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையையும் அறிவுரையும் கேட்டு அதின்படி நாம் நடக்க வேண்டும். மிக மிக முக்கியமானது பிரியமானவர்களே. அநேக நேரங்களில் நாம் அறிவுரையை கேட்பதல்ல, அநேக நேரங்களில் நாம் வேதத்தில் சொல்லப்பட்ட ஆலோசனைக்கு செவி சாய்ப்பதல்ல, அநேக நேரங்களில் தேவன் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை செய்வதற்கு நம்முடைய மனம் ஒப்பு கொடுக்கவில்லை. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான நபராக இருந்தாலும், இயேசு கிறிஸ்து தலைவராக இருந்தாலும், இந்த தலைவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அநேக நேரத்தில் நாம் செய்வதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியத்தை அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் செய்வதில்லை. பிரியமானவர்களே, இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார், என்னை உண்மையிலே உன்னுடைய தலைவனாக நீ ஏற்றுக்கொண்டிருப்பாய் என்றால் என்னுடைய ஆலோசனைகள் எல்லாம் நீ கேள், என்னுடைய வார்த்தைகளின்படி நட, நீ என்னோடு கூட இருப்பாய் என்றால், நான் திராட்சை செடி, நீ என்னோடு கூட இருப்பாய் என்றால் அநேக கனிகளை நீ கொடுப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். யோவான் 15:6 நாம் வாசிக்கும் பொழுது, ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான், அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினிலே போடுவார்கள், அவைகள் எரிந்து போகும். பிரியமானவர்களே, தேவனை நம்முடைய கேப்டனாக நாம் எடுத்திருக்கிறோம், ஆனால் அவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கவில்லை என்றால் இந்த உலகத்திலிருந்து நம்மை கீழே தள்ளி விடுவார்கள் என்பது மிக மிக முக்கியமானது. ஆகையால் இயேசு கிறிஸ்துவை நாம் கேப்டனாக ஏற்று கொண்டிருக்கிறோம் என்றால் நன்மையான ஒரு விஷயம். அதே போலவே அவருடைய அறிவுரையின்படி, அவருடைய ஆலோசனையின்படி நாம் நடக்க வேண்டும். அதுவும் மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவை நம்முடைய கேப்டனாக நாம் ஏற்றுக்கொண்டோம். அதுக்கடுத்து இயேசு கிறிஸ்துவனுடைய ஆலோசனையின்படி, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி நாம் நடக்க நம்முடைய இருதயத்தை தயார் செய்து விட்டோம். அப்படி என்றால் இந்த போட்டியில் நம்மால் ஜெயித்து விட முடியுமா? நாம் ஜெயித்து விடலாமா? நிச்சயமாகவே நம்மால் இந்த வாழ்க்கை எனக்கூடிய போட்டியில் ஜெயித்து விட வேண்டும். ஆனால் மூன்றாவது மிக முக்கியமான ஒன்று இருக்கு, அதையும் நாம் செய்ய வேண்டும். எபேசியர் 5 நாம் பார்க்கும் பொழுது 14 அதனால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. இங்கே வேதம் சொல்கின்றது என்னவென்று பார்க்கும் பொழுது நாம் ஞானமாக நடக்க வேண்டும். நாம் தூங்கி கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் விழித்து எரிய இயல வேண்டும், மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தலைவராக இருக்கிறார். அவருடைய ஆலோசனைகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கின்றது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட நேரத்தையும் காலத்தையும் அவகாசத்தையும் சரியாய் பயன்படுத்த வேண்டும். ஒரு வேளை தேவன் நமக்கு இந்த நாளை கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த நாளில் தேவன் நமக்கு என்ன செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறாரோ, அல்லது தேவன் நம்மிடமிருந்து என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ, அதை நாம் செய்து முடிக்க வேண்டும். மிக எளிதாக சொல்ல வேண்டும் என்றால், தேவன் நமக்கு கொடுக்கின்ற நேரத்தையும் வாய்ப்புகளையும் சரியாய் பயன்படுத்த வேண்டும், சரியாய் பயன்படுத்த வேண்டும். அநேக நேரங்களில் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தனுடைய ஆலோசனைகள்லாம் நமக்கு தெரியும், அதன்படி நாம் நடக்கவும் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் நாம் எதை தவற விடுகின்றோம் என்றால், தேவன் நமக்கு கொடுத்த நேரத்தையும் வாய்ப்பையும் தவற விடுகின்றோம். நான் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம், அடுத்த வாரம் பார்த்து கொள்ளலாம், அடுத்த முறை பார்த்து கொள்ளலாம் என்று பல முறை நாம் சாக்கு போக்குகளை சொல்லியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்கின்றது, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறாரே. நீ ஞானமற்றவர்களைப் போல நடக்க வேண்டாம், ஞானம் உள்ளவனாய் நட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 16 நம்ம பார்க்கிறப்ப, நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். வேதம் மிக தெளிவாக சொல்கின்றது, இந்த நாட்கள் பொல்லாத நாட்கள் என்று. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். தேவன் நமக்கென்று கொடுத்த நேரத்தை, தேவன் நமக்கென்று கொடுத்த வாய்ப்புகளை சரியாய் பயன்படுத்திய வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, ஒரு அணி வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த அணிக்கு அந்த தலைவர் மாத்திரம் முக்கியமல்ல, அந்த தலைவருடைய வார்த்தைகள் மாத்திரம் முக்கியமல்ல, அந்த தலைவர் சொல்கின்ற நேரத்திலே அந்த காலகட்டத்திலே அவர்கள் சரியாக விளையாட வேண்டும், சரியான காரியங்களை செய்ய வேண்டும், வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் சரியாய் பயன்படுத்தினால் மாத்திரமே அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே போல தேவன் அநேக வாக்குறுதிகளை வேதாகமத்தில் வைத்திருக்கிறார், அநேக வார்த்தைகளை வைத்திருக்கிறார். இதை இந்த காலகட்டத்தில், இந்த நாளில் நாம் அதை பயன்படுத்தினால் மாத்திரமே நமக்கு வெற்றி கிடைக்கும். ஆகையால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளை, தேவனுடைய வாழ்க்கையை தொட விரும்புகின்றார். உன்னுடைய வாழ்க்கையிலே இது கடைசி நாளாக இருக்கலாம், அல்லது உன்னுடைய வாழ்க்கையிலே இது கடைசி தருணமாக இருக்கலாம், வாய்ப்புகள் கூட கடைசி வாய்ப்புகளாக இருக்கலாம். உன்னை தேவனுக்கு என்று ஒப்புக்கொடு, தேவனை உன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ளுடைய வார்த்தையுடைய இருதயத்திலே விதைத்து புதைத்து வை, உன் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். கண்களை மூடி ஜபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட அனைவரும் உடைய கருத்துல சமர்ப்பிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பலப்படுத்துங்க. அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரத்தில் அவர்கள் இருந்தாலும், உம்மை விட்டு கடந்து சென்றாலும், என் ஆண்டவருடைய கரம் அவர்களை மீண்டுமாக அழைத்து வந்து உம்முடைய அண்டையிலே சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா தேவைகளையும் சொந்தீங்க இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bib aawr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி: அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvent.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள்.
வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.